மாவட்டத்தின் சங்கநாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் டிஃபன் 104.6 அலைவரிசையில் செவியை சாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இன்று டிசம்பர் மாதம் 21 தேதி, நமது தமிழுக்கு மார்கழி மாதம் 6 நாள், விளம்பி வருடம் 2018 வெள்ளிக்கிழமை.
எப்படியும் வாழலாம் என்றல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எடுத்துக் கூறிய வள்ளுவனின் வாக்குகளில் ஒன்று வாழ்க்கைக்காக இதோ.
எத்துணை சிறிய துன்பச் செயலாக இருப்பினும் எவரிடத்திலும் எக்காலத்திலும் அதனை மனத்தினால் செய்யாதிருப்பதே நல்லாரமாகும்.
Property Maintenance Limited.
வீடுகள் புனரமைத்தல்,
அழகுக்கு அழகு சேர்க்கும் பெயிண்டிங் வேலைகள்,
எல்லை நிர்ணய வரையறுப்பு,
தரை மற்றும் குளியலறை திருத்த வேலைகள்,
வீட்டின் வெளிவட்டங்களை சுத்தமாக கழுவிக்கொள்ள,
புல்லு வெட்டுதல் மற்றும் தோட்ட பராமரிப்புகள் என அனைத்து சேவைகளுக்கும் நம்ப தகுந்த இடம் தற்போது வரன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் லிமிடெடில்.
தொடர்புகளுக்கு 02209370334, 02937034.
இமெயில் யோகா bpml@gmail.com. Varan Property Maintenance Limited.
நாணயமும் தரமும் ஒரே இடத்தில்.
அன்பானவர்களே, எதிர்வரும் 25 தேதி செவ்வாய்க்கிழமை நாத்தார் திருநாளை ஒட்டிய விசேஷ நிகழ்ச்சியாக இதை வழங்குகின்றது நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டம் சங்கநாதம். அனைவருக்கும் நாத்தார் திருநாள் வாழ்த்துக்கள். இன்று உலகெங்கும் கொண்டாடப்படும் ஒரு பொது திருநாளாக அமைந்துள்ளது நாத்தார் திருநாள். நாத்தார் திருநாள் மக்களின் பெருநாள். அந்நாள் இயேசு பிறந்த பொன் நாள், மனுக்குலம் மீட்சி பெற வித்திட்ட திருநாள். இப்பொன்னாளின் விசேஷத்தை விளக்க வருகிறார் எலிம் தமிழ் திருச்சபையின் போதகர் திரு விக்கி விக்னராஜா அவர்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். சங்கநாதம் வானொலி மூலம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவினுடைய பிறப்பினை இந்த மாதம் உலகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இயேசு பூமியிலே பிறந்ததின் நோக்கம் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பதே. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவமானது இருளை கொண்டு வருகிறது, பயத்தை கொண்டு வருகிறது, மரணத்தையும் கொண்டு வருகிறது. சில வேளைகளிலே வேதனைகள், துக்கங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், பெருமைகளை கூட இந்த பாவம் மனுஷனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. பாவம் மனுஷனுடைய வாசல் படியிலே படுத்திருக்கும் என்று வேதம் கூறுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதற்கு பரிகாரமாகத்தான் நம் ஒவ்வொருடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானார். நாம் பாவிகளாயிருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை இப்படியாக உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். இயேசுவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அதனால்தான் வேதம் கூறுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நம்புகிறவன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அழிந்து போகாமல் நித்தியமாக ஜீவனை பரலோக ராஜ்யத்தை அடையும்படி இயேசுவை இந்த பூமியிலே தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்துக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். 2018 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து சொன்ன செய்தி இந்த செய்திதான். அதற்காகத்தான் இயேசு இந்த பூமியிலே மானுட வடிவெடுத்து மனுஷ வடிவெடுத்து சாயலாக இந்த பூமியிலே பிறந்தார். அவர் பிறந்த பொழுது உலகத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்னவென்றால், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அதாவது எந்த ஜாதி, மொழி, கலர், நிறங்கள் இப்படியான பாகுபாடு இல்லாதபடி உலகத்திலே பிறந்திருக்கிற எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி என்று உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு இன்றைக்கு பிறந்திருக்கிறார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். அந்த செய்தியானது ஒரு நம்பிக்கையை, வாழ்விலே மறுபடியும் ஒரு செழிப்பை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மீட்பை அவனுக்கு கொடுத்து இன்னும் மேல உயரும்படி ஒரு பெரிய கிருபை கொடுத்ததுதான் அந்த நற்செய்தி. இந்த கிறிஸ்துமஸ் தின நாட்களிலே இந்த செய்தியானது உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பயத்தை நீக்கி சந்தோஷத்தை கொண்டு வருவதாக. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்து நாங்கள் பார்க்கிறோம். எல்லோரும் பயத்திலே இருந்த ஜனங்களாக இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். இயேசு பிறந்த பொழுது பலவிதமான பயத்திலே வாழ்ந்த ஜனங்கள் மத்தியில இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஒரு 5 பயங்களை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியா இருக்குமா இருந்தால் இந்த இயேசு உங்க வாழ்க்கையில் உள்ள பயங்களை எடுத்து போடுவாராக. மரியாள் என்ற ஒரு ஸ்திரீடைய வாழ்க்கையில தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அதை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள் என்று சொன்னான். சில சமயம் நம்முடைய வாழ்க்கையில இது நான் எனக்கு இந்த காரியம் தகுதி இல்லை அல்லது இது எனக்கு தகுதியா இருக்கின்றதோன்னு சொல்லி சில சமயத்தில் நாங்கள் பயப்படுவது வழக்கம். அப்படிப்பட்ட காரியத்துல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, கணவன் மனைவி உறவுல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அல்லது வேலத்தலத்துல வரக்கூடிய உயர்வை நினைத்து இது எனக்கு தகுதி இல்லை என்று நினைப்பாயா இருந்தால், உனக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் செய்தி இந்த காலவெளியில வருகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த அதே செய்திதான், பயப்படாதிருங்கள், ஒரு மிகுந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில கடந்து வருவதாக. அல்லது சமுதாயத்துல அவமானப்பட்டிருக்கிற சில ஜனங்களை பார்க்கும்போது, இங்கே ஒரு மனுஷனை பார்க்கிறோம், யோசேப் என்ற மனுஷன் மரியாளை தள்ளிவிடும்படியாக, அவளை அவமானப்படுத்த மனமில்லாமல் ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவிதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியை மரியாளை சேர்த்துக் கொள்ள நீ ஐயப்படாதே, அதாவது பயப்படாதேப்பா உன் மனைவியை சேர்த்துக் கொள்வதற்கு. ஏனென்றா அவன் சூழ்நிலையை பார்க்கிறான், சமுதாயத்தை பார்க்கிறான், சமுதாயத்தில எதிர்கொண்டு போக முடியாதபடி பயம் அவனுடைய வாழ்க்கையில, சமுதாயத்தார் என்ன சொல்லுவார்களோ அல்லது என்ன சூழ்ந்திருக்கிறவர்கள் என்ன பேசுவார்கள் பயத்தினால அந்த காரியத்தை அவன் யாருக்கும் சொல்லாதபடி மனதிலே யோசித்த காரியத்தை தேவன் வெளியரங்கமாக காண்பிக்கிறார். இன்றைக்கு அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலையும் குடும்ப சூழ்நிலால சமுதாயத்தின் அடிப்படையில நீ தலை குனிந்து இருக்கிறாயோ பயத்தினால, இன்றைக்கு இயேசு பிறந்த அதே வார்த்தை தான் உனக்கும் வருகிறது, மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது, நீ பயப்படாமல் துணிந்து செல்லும்படி ஒரு நம்பிக்கையின் செய்தி வருகிறது. அல்லது அன்றைக்கு ராத்திரியிலே மந்தையை மேய்த்துக் கொண்டு மேய்ப்பர்கள் இருந்தார்கள், திடீரென ஒரு வெளிச்சம் தோன்றினது வயல்வெளியிலே, அந்த ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த அவர்கள் மத்தியில கர்த்தருடைய தூதன் வந்து நின்று அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. அன்எக்ஸ்பெக்டட், திடீரென காரியம் நடந்தது. எதிர்பாராத சம்பவங்கள் உடைய வாழ்க்கையில வரும்போது, உன் பிள்ளையை குறித்த காரியமா இருக்கலாம், அல்லது உடைய குடும்பத்தை குறித்த காரியமெல்லாம், அல்லது சரீரத்தில் வரக்கூடிய நோய்கள் வியாதியா இருக்கலாம், திடீரென ஒரு காரியம் உடைய வாழ்க்கையில வரும்போது அது உடைய வாழ்க்கையில பயத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்தா கூட இந்த இயேசுவுடைய பிறப்பானது உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரட்டும். பயங்கள் நீங்குவதாக, பயப்படாதீர்கள், எல்லோருக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வந்ததென்று சொல்லப்பட்ட அதே வார்த்தை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கடந்து வருவதாக. அல்லது ஏறுவது என்ற மனுஷன் தனக்கு சொந்தமே இல்லை அவனுடைய அந்த ராஜாவா வருவதற்கு. ஆனால் இயேசு பிறந்த உடனே அவன் கலங்கினான், பயப்பட்டான் இருக்கிறது. ஏன்னா அவனுடைய அந்த ராஜ்யம் வந்து பறி போய்விடுமோ என்று பயப்பட்டான். அவனுக்கு சொந்தமான காரியம் அல்ல. இன்றைக்கு கூட ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் உங்களுக்கு சொந்தமில்லாத காரியத்தை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுக்கு சொந்தமில்லாத காரியத்தின் நிமித்தம் நீங்க வேறு யாரோ காரியத்தின் மூலம் நீங்க பயத்தில் இருக்கலாம். இன்றைக்கு அப்படி பயத்தில் இருக்க உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் அந்த பயத்தை எடுத்து போடுவாராக. இயேசு பிறந்ததன் நோக்கம், இயேசு எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கின்றார். இந்த அருமையான கால வேளையில ஏதோ ஒரு பயம் உடைய வாழ்க்கையில ஆட்டம் காண்கிறதா? அதனுடைய வாழ்க்கையில அந்த பயத்தினால எதிர்காலத்தை குறித்து நீ பயத்தோட வாழ்கிறாயா? உன்னை குடும்பத்திலே சந்தோஷம் சமாதானம் இல்லாதபடி, இருளிலே திசை தெரியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அன்பு சகோதரனே சகோதரிய, தாய்மார்களே தகப்பன்மார்களே, அன்பு தம்பியே தங்கச்சிய, உன்னுடைய குடும்பத்தில தலை நிமிர முடியாதபடி நீ நம்பிக்கை இல்லாதபடி இன்றைக்கு வாழ்கிறாய், வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால், இந்த கால வழியில இயேசு உன்னை அழைத்து உன்னுடைய எல்லா காரியங்களையும் மாற்றி உன்னுடைய பாவத்துடைய மன்னிப்பை கொடுத்து ஒரு நிச்சயத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். பரம்பரை தலைமுறையா குடும்பமாக சாபமாக இருக்கலாம், இந்த காரியத்தின் நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தில் பயங்கள் வரலாம். இன்றைக்கு எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கையில நீக்கி அவர் பெரிய சந்தோஷத்தினுடைய வாழ்க்கையில கொடுக்கின்றார். இந்த கால வழியில உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என் தேவன் தாமே தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவு எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில இந்த நத்தார் பண்டிகை நாட்களிலே நிறைவேற்றுவாராக. அன்பான சங்கநாதம் வானொலி நேயர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் யாவரையும் என் தேவன் நன்மையினாலும் கிருபையினாலும் திருப்தியாகி ஆசீர்வதிப்பாராக. ஏலியின் தமிழ் திருச்சபையின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் நத்தார் பொது வருட வாழ்த்துக்களை கூறி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் பரிபூர்ண சமாதானம் உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. இந்த வாய்ப்பினை கொடுத்த சங்கநாதம் வானொலிக்கு நன்றிகளையும் ஆசிகளையும் கூறி விடைபெறுகிறேன். கர்த்தராமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி.
இல்லாத மெய் தேவனாகிய நம் அருள்நாதரை கும்பிடும் பொழுது அளவில்லா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் தருவார். நம் அருள்நாதரை சாஷ்டாங்கமாய் பணிந்து நீலாம்பரி ராகத்திலே பாடி துதித்து கும்பிடுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவனே மீண்டவனே
நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் எதிர்வரும் ஜனவரி 12 தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மவுண்ட் ஈடன் போர் ஞாபகார்த்த மண்டபத்தில் தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரங்கள் அடங்கிய கலை விழா உங்களுக்காக காத்திருக்கின்றது. அனுமதி இலவசம். தமிழ் மக்களுக்கோர் மகிழ்ச்சி தரும் இரவு பொழுது பொங்கல் விழா 2019.
பொங்கல் விழா 2019 நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டம் வருடம் தோறும் நடத்தும் பொங்கல் விழா எதிர்வரும் தை மாதம் 12 திகதி மாலை 5:45 மவுண்ட் ஈடன் போர் மெமோரியல் மண்டபத்தில் இடம்பெற உள்ளது. கலை இலக்கிய வட்டம் தனது 15th வருடத்தை தொடும் இந்த தருணத்தில் உங்கள் அனைவரையும் பொங்கல் விழாவிலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். செந்தர தமிழ்ச்செல்வர் ஆவண்ணா தேவராஜன் நினைவு தமிழ்திறன் போட்டிகளுக்கான பரிசளிப்பு வைபவம் நடனம் பாட்டு பேச்சு மற்றும் பட்டிமன்றம் என தமிழ் நிகழ்ச்சிகள் ஒழுங்குபடுத்தப்படப்பட்டுள்ளன. தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். பொங்கல் விழா எதிர்வரும் தை மாதம் 12 திகதி மாலை 5:45 மவுண்ட் ஈடன் போர் மெமோரியல் மண்டபத்தில் அனுமதி இலவசம். மறந்து விடாதீர்கள். பொங்கல் விழா 2019.
நேயர்களே, அடுத்து தொடர்வது நமது சங்கநாதத்தின் ஆஸ்தான கவிஞர் திரு இளம்பிழை அண்ணா அவர்களின் நத்தார் தின சிறப்பு கவிதை ஒன்று.
கலை இலக்கிய வட்ட சங்கநாத நேயர்களுக்கு எனது மனங்கனிந்த வணக்கங்கள். நத்தார் தினத்தை முன்னிட்டு நேயர்களுக்கு எனது கவிதை பரிசு பாலன் பிறந்தான். மனிதரின் பாவத்தை மன்னிக்க பூமியில் மகவாக பிறந்து வந்தார். மகத்தான பணியினை மானிட வாழ்வுக்காய் மரித்தெழுந்து உயிர்த்து வந்தார். மனிதரின் பாவத்தை மன்னிக்க பூமியில் மகவாக பிறந்து வந்தார். மகத்தான பணியினை மானிட வாழ்வுக்காய் மரித்தெழுந்துயிர்த்து வந்தார். மாட்டு தொழுவத்தில் தீவன தொட்டியில் மாதவன் இயேசு உதித்தார். உலகம் உய்யவும் உயிர்க்கு உணவு ஈயவும் உதிரத்தை சிந்தி நின்றார். மாட்டுத் தொழுவத்தில் தீவன தொட்டியில் மாதவன் இயேசு உதித்தார். உலகம் உய்யவும் உயிருக்கு உணவு ஈயவும் உதிரத்தை சிந்தி நின்றார். புதிய பிறப்பு நீர், புதுமை பிறப்பு நீர், புனித பிறப்பு நீரே, விண்மீன்கள் வாழ்த்திட வேதியர் போற்றிட கண்களை திறக்க வந்தார். பரிகார நோக்கிலே பாவியை மீட்டிட மரியாளின் மகனுமாகி கல்வாரி மலையிலே முள்முடி தரித்து நீர் கல்லால் அடிகள் பெற்றாய். பரிகார நோக்கிலே பாவிய மீட்டிட மரியாளின் மகனுமாகி கல்வாரி மலையிலே முள்முடி தரித்து நீர் கல்லால் அடிகள் பெற்றாய். மண்ணிலே இடையரும் விண்ணிலே தேவரும் கண்கண்ட கடவுளானார். மண்ணிலே இடையரும் விண்ணிலே தேவரும் கண்கண்ட கடவுளானார். புண்கண்ட போதல் போதங்கள் புண்மை தவித்திட புனிதன் பிறந்ததென்றார். வால்வெள்ளி வானத்தில் ஒளிகாட்டி நின்றிட பாலகன் பிறந்ததென்றார். வால்வெள்ளி வானத்தில் ஒளிகாட்டி நின்றிட பாலகன் பிறந்ததென்றார். கோலோச்சும் மன்னரின் கொடுங்கோலை வீழ்த்தவே குவலயம் காக்க வந்தார். இரணத்தை மாற்றவும் இதயத்தை ஆற்றவும் மரணத்தை ஏற்க வந்தார். இரணத்தை மாற்றவும் இதயத்தை ஆற்றவும் மரணத்தை ஏற்க வந்தார். பூரணனாக நீ புவிமீது புண்ணிய காரணம் காட்ட வந்தார். இரணத்தை மாற்றவும் இதயத்தை ஆற்றவும் மரணத்தை ஏற்க வந்தார். பூரணனாக நீர் புவி மீது புண்ணிய காரணம் காட்ட வந்தார். உள்ளத்து அடிகளும் உதிரத்தளம்புகளும் உன்னை உணர்த்துமென்றார். பாவத்தை போக்கவும் பயமதை நீக்கவும் பாரிலே தந்தையானார். இருட்டினை போக்கவும் எங்கும் ஒளிரவும் இரவியைப் போல வந்தார். இருட்டினை போக்கவும் வெங்கு முளிரவும் இழவியை போல வந்தார். துன்பத்தை பட்டங்கள் தூக்க துயர துக்கத்தை நீக்கவே அன்பெனும் அவுஷமானார். இருட்டினை போக்கவும் வெங்கு முளிரவும் இழவியைப் போல வந்தார். துன்பத்தை பட்டங்கள் துக்கத்தை நீக்கவே அன்பெனும் அவுஷமானார். ஏழை எளியவர் பாடா படுகையில் தோளை கொடுங்கள் என்றார். ஏழை எளியவர் பாடா படுகையில் தோளை கொடுங்கள் என்றார். சிலுவை சுமந்தங்கள் சோகத்தை நீக்கினார். வலுவான வாழ்வமைத்தார். தவறுக்காய் அள வேண்டும் தாயன்பு நிலை வேண்டும் அழுவோரின் கண்ணீரை துடைத்திரென்றார். பகிர்ந்துண்டு அப்பத்தை பசித்தோரை பேணினால் பல நூறு பேறு என்றார். பகிர்ந்துண்டு அப்பத்தை பசித்தோரை பேணினால் பல நூறு பேறு என்றார். தனக்கென்று வாழாது மனுக்குலம் மாண்பெற தரணிக்கு வந்தவர் இயேசுபிரான். தனக்கென்று வாழாது மனுக்குலம் மாண்புற தரணிக்கு வந்தவர் இயேசுபிரான். தட்டுங்கள் திறந்திடும் கேளுங்கள் கொடுபடும் தாரக மந்திரம் நீ தேருமென்றார். சுமதாங்கி வந்தம்மை சுகமாக்கி நிற்கின்ற இமையாளும் இயேசு மகனே. சுமைதாங்கி வந்தங்கை வந்தம்மை சுகமாக்கி நிற்கின்ற இமையாளும் இயேசு மகனே. வாழ்வை இழந்தோரின் வாடி மடிவோரின் ஏழ்மையை நீக்கிடுவாய். உத்தம புத்திரன் உதித்த இவ் நாத்தாரில் சித்தம் கனிந்தும்மை இறஞ்சுகிறேன். உத்தம புத்திரன் உதித்த இவ் நத்தாரில் சித்தம் கனிந்தும்மை இறஞ்சுகிறேன். முடியாமல் நொடிகின்ற மாந்தர் துயர் நீக்கி விடிவுக்கு வழிகாட்டு வேதியனே. வணக்க நேர்களே, உங்கள் இளம்பிரை அண்ணா. வணக்கம்.
உலக பலம் 19ஆம் தேதி 12ஆம் மாதம் 2018ஆம் ஆண்டு புதன்கிழமை. கடந்து போகும் 2018ஆம் ஆண்டு சாதித்தது என்ன? உலக ஊடகங்களின் வருடாந்த மதிப்பீடுகள் வெளிவர ஆரம்பித்துள்ளன. அதில் முக்கியமானது, இந்த ஆண்டு சவுதி ஊடகவியலாளர் ஜமால் காஷோகி மட்டும் கொல்லப்படவில்லை, உலகம் முழுவதிலும் இந்த ஆண்டு மட்டும் 80 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்ற டைம் சஞ்சிகையின் அதிர்ச்சி செய்தி முன்னணி பெறுகின்றது. சவுதி அரச குடும்பம் ஒரு வணக்கத்திற்குரிய புகழ்மிக்க குடும்பமா? இல்லை, கடைந்தெடுத்த சர்வாதிகார ரெஜிமா என்று உண்மைகளை போட்டுடைத்த கேள்விகளை கேட்ட ஊடகவியலாளர் ஜமால் காஷோகி துருக்கி இஸ்தான்புல் நகரத்தில் உள்ள சவுதியின் கொன்சலேட்டர தூதராலயத்திற்கு அழைக்கப்பட்டு நயவஞ்சகமாக கொல்லப்பட்டது இந்த ஆண்டில் இமாலயம் கடந்த மனிதகுல அவமான செய்தி என்றும் அது கூறியிருக்கின்றது. ஆனால் இவர் மட்டும்தானா கொல்லப்பட்டார்? உலகம் முழுவதிலும் ஜனநாயக போர்வை போர்த்து பசுத்தோல் போத்திய புலிகளாக இருக்கும் சர்வாதிகார ஆட்சியாளர்கள் கொன்று தள்ளிய ஊடகவியலாளர்களுடைய எண்ணிக்கை 80. மேற்கண்ட தகவலை சொல்வது ஆய்வு நடத்திய RSF அமைப்பு. கொல்லப்பட்டவர்களில் முழு நேர ஊடகவியலாளர்கள், பகுதி நேர ஊடகவியலாளர்கள் என்று இரு பிரிவுகள் உண்டு. ஆயினும் சென்ற ஆண்டு 62 பேரை கொன்ற ஜனநாயக கம்யூனிச மதவாத கடும் போக்குவாத இனவாத உளவியல் பாதிக்கப்பட்ட தனி மனிதர்கள் கொண்ட உலகமானது இந்த ஆண்டு துடைத்தெறிந்தது அதைவிட அதிகமாகும். ஊடகவியலாளர்கள் கொலைக்கான மரணப்பட்டறை நாடுகளில் முதலிடம் பிடிப்பது ஆப்கானிஸ்தான், இரண்டாம் இடம் சிரியா, மூன்றாம் இடம் மெக்சிகோ, நான்காவது மத்திய கிழக்கு ஏமன் நாடு. இந்த கொலைகள் தனியே போர் நடக்கும் நாடுகளில் மட்டுமா, இல்லை போர் இல்லாத நாடுகளிலும் அரங்கேறியுள்ளன? இதற்கு அமெரிக்காவும் விதிவிலக்கல்ல. அமெரிக்காவின் மேரிலாண்டில் தன்னை பற்றி கட்டுரை எழுதியமைக்காக கோபம் கொண்ட 38 வயது நபர் பத்திரிகை காரியாலயம் சென்று 5 பேரை சுட்டுக் கொன்றார். இதில் 4 பேர் ஊடகவியலாளர்கள். இதுபோல இந்த ஆண்டு மே மாதம் அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவில் 2 ஊடகவியலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். வருடத்தின் முதல் பகுதியில் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் 3 ரஷ்ய ஊடகவியலாளர்கள் ரஷ்யாவின் கூலி கொலைஞர்களினால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவர்கள் எதற்காக கொல்லப்பட்டனர்? மர்மம் நீடிக்கின்றது. ஊடகவியலாளரை சிறையில் போடுதலில் முதலிடத்தில் நிற்கின்ற நாடு சீனா. சென்ற ஆண்டு 326 ஊடகவியலாளர்கள் சிறைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு அது 348 உயர்வு கண்டிருக்கின்றது. இதில் சீனாவில் அடைக்கப்பட்ட ஊடகவியலாளர்களின் எண்ணிக்கை 60. இந்த வகையில் முதலிடம் பிடித்திருக்கின்றது சீனா. இரண்டாவது இடத்தை நயவஞ்சகமாக மக்களை தூக்கில் போடும் ஈரான் நாடும், மூன்றாவது இடத்தை சவுதி அரேபியாவும், நான்காவது எகிப்து, ஐந்தாவது துருக்கியும் இடம் பிடித்துள்ளன. கடந்த 10 வருடங்களில் உலகம் முழுவதிலும் 702 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதற்கு சமூக வலைதளங்களில் வளர்க்கப்படும் குரோதங்களும் முக்கிய காரணமாக இருந்திருப்பதாக தெரிவிக்கின்றது அந்த அறிக்கை. மனித உரிமைகளுக்கான நோபல் பரிசு பெற்ற மியான்மர் நாட்டினுடைய தலைவி அவுங் சாங் சுகி அம்மையாரின் மியான்மர் நாட்டில் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் மீது நடத்தப்படும் வன்முறைகளை குறித்து எழுதிய 2 ஊடகவியலாளர்களுக்கு 7 வருடங்கள் வழங்கப்பட்ட சிறை தண்டனை ஆனது நோபல் பரிசு கமிட்டியின் நெற்றியை சுருங்க வைத்திருக்கின்றது. இதனால் இவ்வாரம் வெளியான டைம் சஞ்சிகை ஜமால் காஷோகியை பர்சன் ஆஃப் த இயராக தேர்வு செய்திருப்பது தெரிந்தது. பொய் சொன்னாலும் மெய் சொன்னாலும் வாயால் சொல்லி பயனில்லை, அதை மையில் தோய்த்து பேப்பரில் அடித்தால் மறுத்து பேச ஆளில்லை என்கின்ற காலம் போய், இப்பொழுது அப்படி செய்தால் கொலை கருவிகள் வரும் காலமாக உலகம் மாறிக்கொண்டு இருப்பதை இந்த அறிக்கை காட்டுகின்றது.
நன்றி நேயர்களே, இத்துடன் இன்றைய சங்கநாத நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்த அனைத்து அன்பர்கள் மற்றும் நிகழ்ச்சி நெறியாளர் திரு அற்புத சிங்கம் அவர்களுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறும் உங்கள் அன்பன் சாஜே குமார். வணக்கம் நேயர்களே.